ஸ்ரீநாதாதிகுருத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் பைரவம் சித்தௌகம் பட்டகத்ரயம் பதயுகம் தூதீக்ரமம் மண்டலம் வீராந்தியஷ்டகதக்ககட்டி நவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன்மாலினி மந்திரராஜசஹிதம் வந்தே குரோர்மண்டலம் சிந்தூராருண விக்ரஹாம் த்ரிநயனாம் மாணிக்கமௌலி புரத்தாராநாயகசேகராம் மிதமுகீமாபீனவட்டோருஹாம் பாணிப்யாமதிபூர்ணரத்னசசகம் சோத்பலம் விப்ரதீம் சௌம்யாம் ரத்னகடஸ்வரக்ஷசரணாம் ஜாயே பராமம்பிகாம். மாஹேஸ்வரி மகாதேவி மகாலட்சுமிர்மிருடப்ரியா மகாரூபா மகாபூஜ்ய மகாபாசகநாசினி மகாமாயா மகாசத்வா மகாசக்திஹி மகாரதிஹி மகாபோகா மகைஸ்வர்யா மகாவீர்யா மகாபலா மகாபுத்திஹி மகாசித்திஹி மகாயோகேஸ்வரேஸ்வரி. அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள், அது பரமேஸ்வரனுடைய நாமாக்களோட இணைஞ்சு இருக்கு. அதுல நம்ம பார்க்கும்பொழுது மனோன்மணி அப்படிங்கிற ஒரு விசிஷ்டமான ஒரு நாமாவை பார்த்தோம். அதற்கு பிறகு மகாலட்சுமியின் முருடப்பிரியா அப்படிங்கிற நாம வரைக்கும் போன தரம் பார்த்தோம். முருட சுகனேங்கிற தாது, சுகத்தை கொடுக்கவர் அப்படிங்கிற அர்த்தம். சுகம்னா எப்படி, பாக்கிய சுகம் ஆந்தர சுகம்னு ரெண்டு விதமான சுகங்கள். இந்த ரெண்டு விதமான சுகங்களையும் நமக்கு கொடுக்கிறவள் அம்பாள். பரமேஸ்வரனே சுகஸ்வரூபமாக இருக்க, சுகஸ்வரூபமா அவர் இருக்கிறதுனால எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியதான வல்லவர். எவ்வளவு கவலை இருந்தாலும் அவர் அதையெல்லாம் தூக்கி போட்டு ஆனந்தமா கூத்தாடிண்டே இருக்க. ஒரு மனுஷனுக்கு பாட்டு பாடுறது கூத்தாடுறது இந்த ரெண்டும் சந்தோஷமா இருந்தா தான் வரும், மீதி சமயத்துல வராது. கவலையா இருந்தா டான்ஸ் ஆட முடியுமோ? முடியாது. கவலையா இருந்தா ஏதாவது எழுதுறதோ புஸ்தகம் படிக்கிறதோ மீதி எல்லாம் பண்ணலாம். ஆனா நிஜமாக ஒரு மனுஷன் தன்மயத்தை அடைஞ்சு அது நிறத்தியத்துல ஈடுபடுறதுன்னு சொன்னா நிஜமா ஆந்தர சுகம் இருக்கணும். அப்படிப்பட்டதான சுகம் அவரிடத்துல இருக்கு. அதை காட்டுறதுக்காகத்தான் விசேஷமாக முரடப்படியான். லௌகிகமான சுகமும் நமக்கு வேண்டி இருக்கு, சாஸ்வதமான மோட்ச சுகமும் வேண்டி இருக்கு. ஏன்னா எப்படிப்பட்டதான ஒரு சரீரம் வந்திருந்த போதிலும் மனிதர்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருந்துட்டுதான் இருக்கு. கவலைக்கு மருந்து இல்லை, கவலைக்கு முடிவும் இல்லை. முதல் கவலை நமக்கு நம்ம சரீரத்தை பத்தி. காலம் எழுந்ததுமே நடக்க முடியலையே, முதுகு வலிக்கிறது, தலை வலிக்கிறது, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் எல்லோருக்கும் இருக்கு. அதையும் நாம கேர் பண்ணாம பண்ணிட்டு இருக்கோம். கேர் பண்ணாம என்ன அர்த்தம்னு, அதை தவிர்க்கவும் முடியல, சரி அவ்வளவுதான் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். சரீரமே இல்லைன்னு சரீராபிமானம் விட்ட நில நமக்கு வரல. அந்நிலை வருவதற்காக சாஸ்திரங்கள் சொல்றது. இப்படி பாக்கியமான ஒரு துன்பங்கள், அதை விட்டு ஆந்தரமான ஒரு துன்பங்கள். இந்த சுகங்களுக்காக நம்ம எதிர்பார்க்கிறோமே, அந்த சுகமானது சாஸ்வதமாக இருக்கணும், அபராதீனமாக இருக்கணும். இன்னொருத்தர்னால இன்னொரு பொருள்னால நமக்கு ஒரு சுகம் வருதுங்கிறது இருக்கப்படாது, சுவாபாவிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருடைய மனுஷியனுடைய அவா. அப்படிப்பட்டதான சுவாபாவிகமான சுகத்தை கொடுக்க வல்லவர் பரமேஸ்வரன் ஒருவர் தான். ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரனை ரொம்ப பிரீதியோட இருந்துருக்கலாம். எப்பொழுதும் அம்பாளுக்கு அந்த பரமேஸ்வரனிடத்திலேயே ஒரு அபிப்பிராயம், பரமேஸ்வரனுடைய பாட்டு பாடினாதான் அம்பாளுக்கு இஷ்டம், பரமேஸ்வரனை துதித்தால்தான் அம்பாளுக்கு இஷ்டம். விபஞ்சா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதேங்கிற விவிதம் அபதானம் பசுபதே, பரமேஸ்வரனுடைய 96 லீலைகளையும் பாடுறாள் அம்பாள். நமக்கு தெரிஞ்சது 2-3 ஹாலாகல லீல, யமனை உதச்ச லீல, இவ்வளவுதான் நமக்கு தெரியும். 96 லீலையும் தனித்தனியா பாடியிருக்காளாம். விபஞ்சா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதே அப்படி. அதே போலயே அந்த பரமேஸ்வரனுடைய பாட்டை பாடி பாடி அவருடைய நாமாக்களை சொல்லி சொல்லி அம்பாளுடைய நாக்கே சிவந்து போச்சுன்னு சொல்றார். அப்படி அந்த பரமேஸ்வரத்துல அவ்வளவு ஒரு அபிமானம், அப்படி ஒரு பக்தி. அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு ஸ்வரூபம் எப்படி இருக்க, ஏன்னா தனக்கு பிடிச்சதான ஒரு ஸ்வரூபம், எல்லோருக்கும் பிடிச்சதான ஒரு ஸ்வரூபம் என்ன, ஆனந்தம். எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அக்கவலைகளை தூக்கி போட்டு ஆனந்தமாக இருக்கும் தன்மை, அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். ஆகையால் அந்த ஸ்வரூபத்தை நேசிக்கிறா, காதலிக்கிறா, அல்லது இஷ்டப்படுறா, அபிமானப்படுறா, ஏதாவது சொல்லுவான் உங்க பாஷையில். ஆனா விவகாரம் என்ன, அபேதம், பரமேஸ்வரன் வேறு நான் வேறு எனக்குடையதான எண்ணம் இல்லாமல் எப்பொழுதுமே அந்த பரமேஸ்வரன் வடிவமாவே இருந்துருக்க. அந்த பரமேஸ்வரனை பத்தி சொன்னோம், மிருடானோ ருத்ரோ தனோமய ஸ்ருதி க்ஷயத்வைராய நம சாவிதேமதே யச்சஞ்சயோச்சமனுராயதே பிதா ததஸ்யாம தவ ருத்ர பிரணீதௌ, வேதம் சொல்றது. மிருடானோ ருத்ர, ஹே மிருடா எங்களுக்கு க்ஷேமத்தை கொடு, நகா எங்களுக்கு க்ஷேமத்தை கொடு ஹே ருத்ர. அதோட மட்டும் உத நோமயஸ்கிருதி, எங்களுக்கு மயா சந்தோஷத்தை, பாக்கியமான சந்தோஷத்தை, லௌகிகமான விஷயங்களை இவைகளை கொடுங்கோ. க்ஷயத்வீரா என்ன மசாவிதே, ஏன் எல்லா பாபங்களையும் அறுக்கக்கூடியதான சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கு. க்ஷயத்வீராய, பாபங்களை அறுக்கக்கூடியவர். எந்த பாபம் பண்ணினாலும் பாபங்களை நம்ம பண்ணும் பொழுது பண்ணிவிட்டோம், ஏதோ ஜென்மாவில் அப்ப தெரியாது, புசு இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். இப்ப எல்லாம் பேட் வச்சுட்டு அடிக்கிறான் கொசுவை, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தருடைய பிராணனை வாங்கறது உங்களுக்கு அதிகாரம் இருக்கா, ஆனா என்ன பண்றது, பண்ணிட்டு இருக்கான், பண்ணலாமா, கூடாது. அதுக்காக கொசு கடிச்சா எனக்கு வியாதி வந்ததுன்னா நான் என்ன பண்றதுன்னு கொசுவை விரட்டுறதுக்கு வழி பாருங்க, கொல்லாதீங்க. எறும்பு வந்தா அதெல்லாம் கொல்லப்படாது, ஆனா மனுஷனையே வெய்யப்படாதுங்கிறது சார், அஹிம்சா பரமோ தர்மஹ, இன்னொருத்தருடைய மனசு நோகும்படி பண்ணப்படாதுங்கிறது. அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால்தான் கிடைக்கும். மயஸ்கிருதி க்ஷயத்வைராய நம சாவிதேமதே, அம்மா எனக்கு அது கொடு இது கொடுன்னு கேக்குறீவே, நீர் என்ன எனக்கு பண்ணிட்டு இருக்க, நம சாவிதேமதே, நமஸ்காரம் பண்றோம், நமஸ்காரத்தினால உங்களை போற்றுகிறோம், நம சாவிதேமதே எதனால வருதோ, வெளி பொருள்னால வரக்கூடியதான ஒரு ஆனந்தமோ, யோஸ்ட உள்ளூர் இருக்கிற ஆந்தரமான ஆனந்தமோ, அது ரெண்டு பிரித்து சொல்றது பாருங்க. வெளியில் இருக்கக்கூடியதான ஆனந்தங்களை கொடுக்கிறவர் பரமேஸ்வரன், உள்ளூர் ஆந்தரமாக இருக்கக்கூடியதான ஆனந்தத்தை உங்களுக்கு இப்பொழுதே கொடுக்கிறவள் அம்பாள். இது அடுத்த நாம அதுல பார்க்க போறோம். மகாபாதக மாசினி, மகாபாதகங்கள் எல்லாம் போக போறது அம்பாளுடைய நாமாக்களை சொன்னா, எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்ன, என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு இருந்த அப்படி இல்ல, பக்தியோட அது எப்படி சொல்லணும்னு சொன்னா, இந்த ஜென்மால இனிமேல பாதகம் இல்லாத நிலைய பண்ணிவிடுவாளா, அப்படிப்பட்டதாரு. எச்சஞ்சயோ சமனுராயதே பிதா ததஸ்யா மதவ ருத்ர பிரணீதோ, எங்க அப்பா எல்லாம் எப்படி இருந்த, மனு எப்படி இருந்த, மனுராயஜே சுவயம்பவமனோ, சுவயம்பவமனோ சுவாரோச்சகமனோ ரைவதமனோ தாமசமனோ, இப்படி 7 மனுக்கள் ஆச்சு. 8வது மனு வரப்போற, சாவர்ணி சூரிய தனையோ யோ மனுக்கேஷ்டமஹா, இப்ப நான் வந்து வைவஸ்வத மன்வந்தரே சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அடுத்ததாக வரக்கூடியதான மனுவானது இந்த கலியுகம்லாம் முடிஞ்சு எப்பன்னு கேட்காதீங்க, 2012 தான் போயிட்டு போட்டேன், அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா என்ன பிரதமை பாதையை தான் சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் மூணு பாதங்களோ என்ன, அதுக்குள்ள ஏதோ சொல்லிட்டு இருக்கான். ஏதோ ஒருத்தர் சொன்னாலும் மாஸ்டர் டைம் ப்ரெடிக்ஷன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான், இருக்கட்டும். அவ்வளவு சீக்கிரமாக நம்ம போக போறதில்ல. ஆனா விவகாரம் என்ன, அது அந்த கலியுகம் முடிஞ்ச பிறகு அடுத்ததாக ஒரு மனு வருவாரோ இல்லையோ, அந்த மனுவுக்கு என்ன பேரு, சாவர்ணி அப்படின்னு பேர். அதனால சாவர்ணி சூரிய தனையா யோ மனுஷ்டமஹான்னு சொல்லிருக்கேன். அந்த மனுவுக்கு அம்பாள் ஆந்தரமான சுகத்தை மோட்சத்தை கொடுத்தாளாம். மனு ராயதே, அது மட்டும் இல்ல, பிதா ருத்ரஸ்ய மதவ ருத்ர பிரணீதௌ. பிதா பிரஜாபதி ஹிரண்ய கர்ப்பர், தானம் பண்ணும்பொழுது ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் சொல்லிட்டு இருக்கல, அந்த பிரஜாபதிக்கும் பரமேஸ்வரனும் அம்பாளும், பரமேஸ்வரன் பாக்கிய சுகங்களை அளித்தார், அம்பாள் ஆந்தர சுகத்தை அளித்தாள் அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படிப்பட்டதான அந்த அம்பாள் மிருடப்பிரியா. இந்த நாம வரைக்கும் பார்த்தோம், போன வாரம் கிளாஸ் இல்ல. அது என்னன்னா சொல்ல முடியாமல் முன்னால சொல்ல முடியாதாக ஒரு சந்தர்ப்பம், அதனால கேன்சல் பண்ண வேண்டியதா ஆயிடுது. பாவம் ரொம்ப பேர் வந்து போயிருப்பேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இனிமேல அப்படி வராம பாத்துப்போம், அவ்வளவுதானே பண்ண முடியும். அதனால என்ன பண்ண போறோம்னா, எல்லாருடைய போன் நம்பரும் இமெயில் நம்பரும் வரதராஜன் ஒரு மகாத்மா, அவர் வாங்கிப்பார், கூடிய மட்டும் தெரிவிச்சிருவார். அவங்க போன் நம்பர் அது அவருக்கு சொல்லிவிடுங்க, சொல்வார். என்ன எதிர்பாராமல் இப்படி ஆயிடுச்சா, என்ன பண்ண முடியும். லலிதா சகஸ்ரநாமம் இல்ல, இந்த சிவானந்த லஹரி பிரவச்சனங்கள்லாம் இல்லைன்னா மனசுக்கு ஏதோ விரிச்சுன்னு இருக்கு, ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. இந்த ஜென்மா இருக்கிற பரியந்தம் அம்பாளுடைய நாமாக்களை சொல்லிட்டே இருக்கும், வேற என்ன, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, கஷேமமா இருக்கும். இந்த ஜென்மா எப்படி போகணும், அம்பாளுடைய நாமாக்களை சொல்லிட்டே போகணும். அப்படி விசேஷமாக முருடப்பிரியான்னு பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நம்ம அந்த மிருடப்பிரியா பரமேஸ்வரனை சொல்லும் பொழுது, பரமேஸ்வரனுக்கு நாலு உருவங்கள் இருக்கா. என்ன சொல்றது, அவருக்கு சத்துவ குணத்தினால ஒரு உருவம், ரஜோ குணத்தினால ஒரு குணம், தமோ குணத்தினால ஒரு குணமும், நிஸ்திரைகுண்யமான ஒரு உருவமும் இல்லாதான, ஒரு குண சம்பந்தமே இல்லாதான அப்ராக்கிருத்தமான ஒரு உருவம். இந்த நாலு குணங்கள்ல அவர் வந்து ரஜோ குணமா இருக்கும் பொழுது அவருக்கு பவன் பேர், பவா யதேவா எனமா அப்படிங்கிற. தமோ குணத்தோட இருக்கும் பொழுது அவருக்கு ஹரன்னு பேரா. அதே போல சத்துவ குணமா இருக்கும் பொழுது அவருக்கு மிருடன்னு பேரா. ஒரே பரமேஸ்வரன் தான், அவருக்கு சத்துவ குணம் அதிகமா இருக்கும் பொழுது அவருக்கு மிருடன்னு பேரு, ரஜோகுணம் அதிகமா இருக்கும் பொழுது அவருக்கு பவஹான்னு பேரு, பவாயி தேவாய நமஹான்னு சொல்றோம். தமோ குணம் இருக்கும் பொழுது அவருக்கு ஹரன்னு பேரு. எல்லாத்தையும் பிரளயம் பண்றவர், ஒரு குணமும் இல்லாம இருக்கார் பாத்தீங்களா. பிரமஹ சிபரே நித்ரை குண்யே சிவாய நமோ நமஹ. நித்ரை குண்யமாக இருக்கும் பொழுது, திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரை குண்யோ பவர்ஜுனாங்கிறது பார்த்தா பகவான் கீதையில சொல்றாரு. அப்படிப்பட்டதான் நிஸ்திரை குண்யமா இருக்கிற நிலையில அந்த பரமேஸ்வரனுக்கே சிவன்னு பேரான். இது சிவ மகிம்ன ஸ்தோத்திரத்துல புஷ்பதந்தாச்சாரியர் நமக்கு சொன்னார். அப்படிப்பட்டதான அந்த அம்பாள் அவளுக்கு மிருடப்பிரியான்னு பேரு பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த செட்டு நாமக்கள், மகாரூபா மகா பூஜ்யா மகா பாதக நாசினி. மகாரூபா அம்பாளுடைய உருவம் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு. நாம் என்னமோ ஒரு கோவில் ஒரு சின்ன விக்கிரகம்னு பாக்கிறோம், சரீரத்துக்குள்ள தஹராகாச ரூபிணி, இதயத்துக்குள்ள அம்பாள் தஹராகாசமா இருந்துட்டு இருக்கலாம். இந்த யாத்மா அபகத பாத்மா விஜரோ விமிருத்யோ விசோகா விஜிகத்ரா சத்யகாமா சத்யசங்கல்பகான்னு எட்டு குணங்களோட நம்ம சரீரத்துக்குள்ள இதயத்துக்குள்ள இருக்கிறதாக, தஹரஸ்வரூபணியா இருக்கிறதாக சாந்தோக்யோபநிஷத்து நமக்கு சொல்றது. எட்டாம் அத்தியாயத்துல முதல் பாகம் தஹர வித்யா பிரகாசிக்கான தஹர வித்யை எப்படி அனுஷ்டானம் பண்றதுங்கிறதும் பெரியவாள்லாம் எழுதியிருக்கா நமக்கு. அப்படிப்பட்டதான தஹர வித்யை தஹரஸ்வரூபமா அம்பாள் இருக்க, அது ஒரு உருவம். ஆனா மூலகத்தையும் வியாபிச்சு விஸ்வரூபணியா இருந்துருக்காளா, எங்கும் வியாபிச்சு எங்கும் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், அப்படி உயர்ந்ததான ஒரு ஆபாதாள ரபஸ்தலந்த அப்படின்னு பரமேஸ்வரனை எப்படி சொல்லிட்டு இருக்கோ அந்த உருவம் அம்பாளுக்கும் இருக்க. ஆகையால் மகாரூபா மகது ரூப சதுஷ்டயம் அபேட்ச உத்கிருஷ்டம் ரூபம் எஸ்யாஹ. தெய்வத்துக்கு அம்பாளுக்கு நாலு ரூபங்கள் சொல்லியிருக்க, இந்த நாலு ரூபங்களோட அதிகமான உயர்ந்ததான ஒரு உருவமா இந்த உருவத்தை நினைச்ச மாத்திரத்தினால மனசுல இருக்கக்கூடியதான துன்பங்கள் எல்லாம் போயிடும்னு சொல்றது அந்த ரூபம் சொல்றார். பரஸ்ய பிரம்மணோ ரூபம் புருஷ பிரதமம் த்விஜ வ்யக்தாவ்யக்தே ததைவான்யே ரூபே காலஸ்ததா பரம் பிரதான புருஷ வ்யக்த காலானாம் பரமம் ஹியத் பஸ்யந்தி சூரயா சுத்தம் தத்விஷ்ணோ பரமம் பதம் பிரதான புருஷ வ்யக்த காலஸ்து பிரவிபாகத ரூபாணி ஸ்திதி சர்க்காந்த வ்யக்தி சத்பாவஹேதவஹ அப்படின்னு விஷ்ணு புராணத்துல விசேஷமாக சொல்லியிருக்க. விஷ்ணு புராணம் ஒன்றுதான் வியாசர் எழுதாத புராணம். வியாசர் 18 புராணங்களை பண்ணினார். விஷ்ணு புராணம் வியாசருடைய அப்பா பராசரர் பண்ணினார். அது விசேஷம். ஒரே புராணம் தான் பண்ணினார் விஷ்ணு புராணம். அதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் பேஸ். அதை வச்சுட்டு தான் இவர் விஸ்தாரமா எழுதினார். ஜன்மாத்யன்வயாதிதரதாஸ்தேஸ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம விதாய ஆதி கவயே முக்கியந்தி யத்ரூரய தேஜோவாரிமதம் யதா விநிமயோ யத்ரத்ரி சர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்ரீமத் பாகவதம் நிகம கல்பதரோர்கலிதம் மகாரசம் மகாபலம் சுகமுகால் அமிர்தத்ரவ சம்யுதம் நிகம கல்பதரோ வேதம் எனக்கூடியதான கல்ப விருஷத்துல வந்தது. அழகான ஒரு மாம்பழம். அது வேற இல்ல, கிளி குட்டினதான பழம். இந்த கொய்யா பழம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பழத்தை கிளி குட்டிச்சுன்னா அது ரொம்ப அழகா ரொம்ப திதிப்பா இருக்குமா. அதே போல சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் சுவானுபவத்தோட இருந்து சொன்னார் சுவாமி. தான் அனுபவிச்சு அந்த ஆனந்தத்தை அந்த ஸ்வரூபத்தை ஆத்மானுபவத்தை அவருக்கு சொன்னார். கேட்கிறவும் பரீட்சன் மகாராஜா சர்வசங்க பரித்தியாகி எல்லாத்தையும் விட்டார். ஒரே கடத்துல தப்பு பண்ணேன் நினைச்சேன், தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சது. தப்பு பண்ணினவனா இருக்கிறவனுக்கு உயர்ந்ததான பதவியில் இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு ஏற்றுக்க வச்சார். எல்லாத்தையும் வச்சார். பசங்களுக்கு நீங்க பட்டா விடயம் பண்ணிக்கோண்டு மந்திரி கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்பிட்டார். அவர் அவளுக்கு பண்ணி வச்சுட்டு போல. ராமனும் குசலவாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணித்தான் சலையூ நதியில இறங்கினார். ஆனா எங்க பரீட்சன் மகாராஜா தட்சணம் அதே சமயத்துல வைராக்கியம் வந்துருது, எல்லாத்தையும் விட்டு போயிட்டார். அப்படி உயர்ந்ததான வைராக்கியத்துல பராகாஷ்டை அடைஞ்சதான மகான் அவர் பாட்டுக்கு கங்கை கரையில உட்கார்றார். அத்தனை பேர் வந்திருக்கார். வியாசாதி மகர்ஷிகள்லாம் வசிஷ்டரோட வந்து அங்க உட்கார்ந்து இங்கிருந்தோ ஒரு ஜோதிஷ் வருது. இவெல்லாம் ஏன் வந்திருக்கார்? இத்தனை நாள் நம்ம அப்பப்ப வந்தப்ப நமக்கு மரியாதை பண்ணி கௌரவப்படுத்திருக்கார். ஒரு மனுஷன் கட்டம் வரும்பொழுது நம்ம அவளுக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்துல மகர்ஷிகள் வந்திருக்கார். சுகஸ்வாமி அது பார்த்து வரலையா, யாருக்கு யார் சகாயம் பண்றது? ஆத்மைவ சாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுர் ஆத்மனஹா, தனக்கு தான் தான் சார் பந்து. நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா நீங்க தான் பாக்கணும். ஆத்துக்காரர் பண்ணுவார், ஆத்துக்காரி பண்ணுவா, குழந்தை பண்ணுவா, ஒத்தரம் ஒன்னும் பண்ண முடியாது. காலமான பிறகு கொஞ்ச நேரம் அழுவா இஷ்டம் இருந்தா, அதான் பண்ண முடியும். வேற ஒன்னும் ஒத்தராலும் பண்ண. ஆத்மைவ ஆத்மனோ பந்து, உங்களை நீங்கத்தான் கடத்தை தீக்கணும். ஆத்மைவ ரிபுர் ஆத்மனஹா, அதே போலயே உங்களுக்கு நீங்க தான் சத்ரு. உலகத்திலேயே இருக்கிறது, போய் பேசுறது, சண்டை போடுறது, இன்னொருத்தர மனசுக்கு நோகம்படி பண்றது, இப்படிப்பட்டதான குணங்களோட இருந்தா நமக்கு நம்மத்தான் சத்ரு. பந்துராத்மாத்மனஸ்ய ஏன ஆத்மா ஆத்மனைவ ஜிதா. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றதே கஷ்டம். எந்த ஆத்மாவுக்கு என்ன அர்த்தம்னா, அது மாதிரி தனக்கு தான் தான் சகாயம் பண்ணிக்கணும். வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு நம்மத்தான் பண்ணணும். அப்படி விசேஷமாக இருக்கக்கூடியதான அந்த ஸ்வரூபத்துல அம்பாளுடைய ஸ்வரூபம், இப்படி இருக்கக்கூடியதான இந்த ஸ்வரூபத்தை நாலு விதமாக பிரித்து வச்சிருக்க. அந்த நாலு விதமாக பிரித்ததான ஒரு ஸ்வரூபத்தை அறிந்ததான பரீட்சின் மகாராஜா வந்து உட்கார்றார். சுகஸ்வாமி இங்க இருந்து வரார். அத்தனை பேரும் எழுந்து நின்னாலாம். என்ன இன்னார்னு தெரியல, ஒரு ஜோதிஷ் தான் இங்க வந்து இருக்க. அந்த ஆத்மானுபவம் இருக்கிறவா இருக்காள், அவளை பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம். எப்படிப்பட்டதான சத்ரு பாவனை இருந்தாலும் அவளை கண்டதுமே நமக்கு ஒரு ஆனந்தம், ஒரு மனசுக்கு நிம்மதி. அத்தனை பேரும் எழுந்து நிற்கிறார். இவர் கேட்கிறது போல எனக்கு 7 நாள் தான் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கார், என்ன பண்றதுன்னு தெரியல. 7 நாள் இருக்கே உனக்குங்கிறார் அவர். கட்வாங்கனுக்கு 40 நிமிஷம் தான், உமக்கு 7 நாள் நிச்சயம், 7 நாள் பிராணம் போகாதுன்னு கேரண்டி உண்டோ இல்லையோ? ஏழாவது நாள் பிராமண சாபம் வந்து பிராமண சாபத்தினால சர்ப்பம் வந்து கடிச்சு பிராணம் போகணும் அப்படின்னு. இதுக்கு முன்னாலேயே பிராணம் நிச்சயமா போகாது, போனா பிராமண சாபம் கெட்டு போயிடும். அதனால விவகாரம் என்னன்னா உமக்கு ஏழு நாள் நிச்சயமா இருப்பாள், அது கேரண்டி உண்டு. ஆகையால் கவலைப்படாதீங்க, என் அப்பன் குருவா இருப்பான், அவரை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அழகா சொன்னார். ஏழாவது நாள் கடைசி ஊன்னு கொட்டிண்டே இருக்கார். அதுக்குள்ள இவர் சொல்லிண்டே இருக்கிறது சொன்னார், சமாதிக்கு போயிட்டார். சமாதிக்கு போன பிறகு இவர் என்ன பார்த்தார், இந்த சிஷியனோட என் வேலை ஆயிடுத்துன்னு அவர் பாட்டுக்கு அவர் கிளம்பி போயிட்டார். ஏண்டா சிஷியனிடத்துல உன்னை வாங்கிக்கணும்னு ஒரு எண்ணம் இல்லை, அது இருக்கணும் குருவுக்கு. குருவானவர் கொடுக்கறதுக்காகத்தான் இருக்கார். எத்தனையும் கொடுத்தார், மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுத்தார், மறந்து சமாதியில இருக்கார், அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டார். அதுதான் ஸ்ரீமத் பாகவத்தின் விசேஷம். பக்தர் கௌரவம், வஸ்து கௌரவம், ஸ்ரோத்ரு கௌரவம், இத்தனையும் இருக்கக்கூடியதான மகத்தான ஒரு கிரந்தம். அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபத்துக்கு மூலமான இருக்கக்கூடியதான விஷ்ணு புராணத்துல அம்பாளுடைய ஸ்வரூபத்தை சொல்றார். பரஸ்ய பிரம்மணோ ரூபம் புருஷ பிரதமம் த்விஜ, பரஸ்ய பிரம்மணோ ரூபம் சுத்த பிரம்மத்துக்குடைய ரூபம் புருஷன்னு ஒண்ணு, வியக்தா வியக்தே ததைவான்யே, வியக்தம்னு ஒரு ஸ்வரூபம் அவ்யக்தம்னு ஒரு ஸ்வரூபம், ததைவான்யே ரெண்டு ரூபே ரெண்டு ரூபங்கள், காலஸ்ததாபரம் அடுத்தது காலம். நாலு ஸ்வரூபம் சொல்லிவிட்டேன், ஒன்னு புருஷன், ரெண்டாவது வியக்தம், மூணாவது அவ்யக்தம், நாலாவது காலம். பிரதான புருஷ வியக்த காலானாம் பரமம் ஹியத்து, பிரதானம் என்ன புருஷன் என்ன வியக்தமாக இருக்கக்கூடியதான காலம் என்ன, புருஷம் ஹிதது பரமம் ஹிதது, இதுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். பசியந்தி சூரய சுத்தம் தத்விஷ்ணோ பரமம் பதம், பசியந்தி சூரயா ஞானிகள் நித்திய சூரியகள் அதை பார்த்துட்டு இருக்கலாம், ஜீவன் முக்தாள் பார்த்துட்டு இருக்கா. இங்கிருந்து பிரம்மலோகத்துக்கு போறா உபாசனையினால, அந்த பிரம்மலோகத்துல அவளுக்கு ஞானம் வந்துருத்து, இன்னும் சரீரம் கீழே விழல, ஜீவன் முக்தி அங்க இருக்கு, விதேக முக்தி வரல. விதேக முக்தி சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாந்த கிருதாத்மான பிரவிசந்தி பரம்பதம், அங்க இருக்கக்கூடியதான் அந்த ஹிரண்ய கர்ப்பர் அவருக்கு சரீரம் கீழே விழும்பொழுது எல்லோரும் ஒரே தர முக்தி வருமா, அப்படி அந்த ஊருடைய சட்டம். ஆகையால் அதுக்காக காத்துட்டு இருக்க அவ பார்த்துட்டு இருக்காளாம். பரமம் ஹி பதம் தத் விஷ்ணோ பரமம் பதம் பிரதான புருஷ வியக்த காலஸ்து பிரவிபாகச, பிரதானம் என்ன புருஷன் என்ன வியக்தம் என்ன காலம் என்ன. இந்த வியக்தம் அவ்யக்தமும் தாதாத்ய சம்பந்தம், அவ்யக்தாத் வியக்தய சர்வே பிரபவம் ஜஹராகமே ராத்திராகமே பார்த்தா புனக பிரவிலீயதே, அவ்யக்தமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துல வந்து வியக்தம் வரும். தத்தேதம் தருகி அவ்யாக்கிருதமாசீத் நமரூபாபியாம் வியாக்கிரியதா அப்படின்னு சொல்றது. அப்படி அவ்யக்தமாக இருக்கக்கூடியதான மாயா ஸ்வரூபத்துல இருந்து உலகம் எல்லாம் வெளியில வந்ததுதான், மறுபடியும் அது பிரளய காலத்துல அவ்யக்தமா போறது. சோ அவ்யக்தத்துல இருந்து ஆரம்பிச்ச வியக்தம், வியக்தத்துல இருந்து ஆரம்பிச்ச அவ்யக்தம், இதுதான் சிருஷ்டி பிரளயம். இந்த வியக்தாவியக்த வடிவமாக அம்பாள் இருக்க, இதுக்கு பிரதானம்னு பேர். அதனாலதான் பகவத்கீதையில விசேஷமாக சரஸ்தர்வாணி பூதானி கூட்டஸ்தோ அக்ஷர உச்சதே உத்தம புருஷஸ்து அந்யா பரமாத்மேத்யுதாக்ருதா, இந்த ரெண்டு ரூபத்தை விட மேலான ஒரு ரூபம், இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதான ஸ்வரூபம். யஸ்மாத் க்ஷரமதீதோஹம் அக்ஷராதிபிச்சோத்தம, க்ஷரமான இந்த உலகம் தோணக்கூடியதான வியக்தமான உலகத்தை விட அப்பாற்பட்டவன் தான், இதோட சம்பந்தப்படாதவன் தான். இதுக்கு மேல இருக்கக்கூடியதான இதுக்கு காரணமா இருக்கக்கூடியதான ஒரு அவ்யக்தம் மாயான்னு சொல்லிட்டு இருக்கல, அதை விட அப்பாற்பட்டவன். மாய எங்கிட்ட வாலாட்டாது, மற்றவர்களை எல்லாத்தையும் இம்சப்படுத்தே இருக்கும். சொல்ல போறேன் மகாமாயான்னு, அவரை ஒண்ணும் பண்ணாது. தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமே வய பிரபத்தியந்தே மாயாமே தான் கரந்தி, மாயையை தாண்டணும்னு என்ன பண்ணணும், என் காலை பிடிக்கணும்ட. அதனால்தான் நடராஜா காலை கவிச்சுட்டு இருக்கேன், இடது பாதம் தூக்கிங்கிறோம் இல்லையோ, எதற்காக அப்பா இத பிடி குரு பாதத்தை பொடி அதான் க்ஷேமம் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, அதான் விசேஷம். பிரதான புருஷ வியக்த காலஸ்து பிரவிபாகத ரூபாணி ஸ்திதி சர்க்க அந்த வியக்தி சத்பாவ ஹேதவ, சித்தி ரூபம் ஒண்ணு சர்க்கம், உலகத்தை உண்டு பண்றது, உலகத்தை காப்பாத்துறது, உலகத்தை அழிக்கிறது, இதுக்கு அப்பாற்பட்டதான சத்பாவ ஹேதவஹா அப்படின்னு இந்த நாலு உருவமும் நாலு ஸ்வரூபம், இதுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதுனால அம்பாளுக்கு மகாரூபா, மகத்தான ரூபத்தை உடையவள். உலகத்தில் இருக்கக்கூடியதான வியக்தமோ அவ்யக்தமோ காலமோ புருஷனோ எனக்கூடியதான நான்கு உருவங்களுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு உருவம், ஆகையால் நித்தியமான சாஸ்வதமான உருவம் அப்படிங்கறத மகாரூபான்னு பார்த்தோம். அதற்கு பிறகு மகா பூஜ்யா அம்பாளுக்கு அடுத்ததா மகதீச்சசா பூஜ்யா மகா பூஜ்யா, மிக பெரியவள், எல்லோராலையும் வடக்கத்தக்கவள், எல்லோரும் நமஸ்காரம் பண்றதுக்கு தகுந்ததான ஒரு உருவம். நாமெல்லாம் யார பூஜை பண்ணிட்டு இருக்கோமோ அவளும் அவளை பூஜை பண்ணிட்டு இருக்க. தத்தே தோருத்து தத்தேத்து மத்தியே கிஞ்சேனான். நாமெல்லாம் யார வணங்குறோமோ, பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிச்சு அனுமார் பரியந்த யார வணங்குறோமோ அவளுக்கும் சக்தி எங்கிருந்து வந்து மூலமான ஆத்யா சக்தியிலிருந்து வருது. ஆகையால் மூலமான ஒரு ஸ்வரூபம் மகா பூஜ்யா மகதீச்சசா பூஜ்யா மகா பூஜ்யா. பூஜ்யானாம் சிவாதீனாமதி பூஜ்யா அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம் அகர்த்த புண்ணிய பிரபவதி. மத ஸ்லோகத்திலே சொல்லிட்ட திரையாணாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம் பவத்பவேத் பூஜா பூஜா தவ சரணயோரியா விரச்சித அங்கே ஒரு தரம் சொல்றேன். எல்லா தேவதைகளும் ததாபி பீடோத்வகரமையே உங்களுடைய பீட்டங்க இருக்கே கால் வச்சுக்கிற பீட்டம் அதுல நாங்க பூஜை பண்ணினா முக்கோடி தேவதைகளும் பூஜை பண்ணினதான ஒரு பலம் வருது. காரணம் என்ன? உங்க பாதங்களிலேயே சகல தேவதா ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது இல்லையா? அதே மாதிரிதான் பூஜ்யானாம் சிவாதீனாமபி பூஜ்யா இத்யர்த்தா. எல்லோருடைய சகல தேவதைகளுக்கும் பூஜிக்க பூஜைக்கு உறுத்தவளா தகுந்தவளா இருக்கார். ததாச்ச பத்மதேவி பாகவதையோ, பத்ம புராணத்திலையும் தேவி பாகவதத்திலையும் அம்பாளை பத்தி சொல்ற இடத்துல சிவ பிரம்ம விஷ்ணு குபேர விஸ்வ விஸ்வதேவ வாயு வசு வருண அக்னி சக்கர சூரிய சோம கிரக ராட்சத பிசாச்சாச்ச மாத்ருகணாதி பேதேன. இத்தனை பேர் அம்பாளை பூஜை பண்ற, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பூஜை பண்றான். பூஜை பண்றதுலயே வித்தியாசங்கள் உண்டு. பூஜைன்னா ஏதோ சாதாரணமா நம்ம பண்றா போல பூஜை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கா. அந்த பூஜைகளுடைய வித்தியாசம் எல்லாம் சொல்றது அதுல. மாத்ருகணாதி பேதேனா தத்தத் பூஜனீய தேவா தேவி மூர்த்தி பேதா, ஒவ்வொருத்தரும் அம்பாள எந்தெந்த உருவத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு கையோட ஒரு அம்பாள், நாலு கையோட அம்பாள், அஷ்டாதச புஜான்னா அஷ்டபுஜா அஷ்டாதச புஜா, பதினெட்டு கைகளோட பூஜை. துர்கா தேவிய எட்டு கைகளோட பூஜை. அத பண்ணினா நமக்கு இருக்கக்கூடியதான எட்டு பாசங்களும் வந்து போயிடும். பாசாஷ்டகம்னு பேர். மனுஷனுக்கு காம குரோத லோப மோக மத மாத்திரிய கிருண நைஸ்கிருதிகம் எனக்கூடியதான எட்டு பாசங்கள் இருக்கு. இதான் மனுஷனை கட்டி போடுறது. இங்க போக முடியல, அங்க போக முடியல, அவ என்ன சொல்வாளோ இவ என்ன சொல்வாளோ, நீங்க நல்லா வெளியே இருங்களே, யார் என்ன சொன்னா என்ன. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தே காரியாகாரிய வியவஸ்திதம். இவ கோச்சுபாளோ அவ கோச்சுவாளோ இன்னொருத்தருக்கோக நீங்க வாழாதீங்க. உங்களுக்கு வாழறதுக்கு வழி பகவான் வகுத்து கொடுத்திருக்கார், சாஸ்திரமும் வகுத்து கொடுத்திருக்கார். அதை பண்ணிட்டு இருக்கா, குரு சொன்ன வார்த்தையை பண்ணி நம்பி பண்ணிட்டே இருக்கா, அவ்வளவுதான். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இருக்கே. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பூஜை பண்ணிட்டு இருக்காளா. தத்தத் பூஜனீய தேவி மூர்த்தி பேத மந்திரே சைலேந்திர நீல ஸ்வர்ண ரௌப்ய சைல, கல்லால ஒரு விக்கிரகம், இந்திர நீலத்தினால ஒரு விக்கிரகம், ஸ்வர்ண தங்கத்தினால விக்கிரகம். நம்ம அத்துல தங்கத்துல அம்பாள் விக்கிரகம் பண்ணி வச்சுங்களா, நாலு கிலோ இல்ல நான் வேண்டாம் சொன்னேன், வச்சுக்கலாம், ரொம்ப நல்லது. உங்களுக்கு மட்டுமல்ல பத்து தலைமுறை வரைக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். தங்கத்தினால அம்பாளுடைய ஸ்ரீ சக்கரமும் அல்லது இதை பண்ணி வச்சுடா, ஆனா அது காப்பாத்தவனே, அதான் விவகாரம். கழுத்துல இருக்கிற செங்கிலேயே புடிங்கிட்டு போற, இது காப்பாத்தணும் அவ்வளவுதான். ஆனா தங்கத்துல ரொம்ப விசேஷம். ஸ்வர்ண இந்திரநீல ஸ்வர்ண ரௌப்ய, ரௌப்யம்னா வெள்ளியில, பித்தளம், இது பித்தளம் தமிழ் வார்த்தைய சரியா போயிடுச்சு, பித்தள, அதுக்கப்புறம் காம்சிய வெண்கலம், இந்த கர்நாடக இது கேரள தேசத்துக்கு போனா ஓடுன்னு சொல்லுவான். அந்த காம்சியம் அதனை வச்சுக்கலாம். ஸ்பட்டிகத்தினால அம்பாளுடைய விக்கிரகம், மாணிக்கத்தினால அம்பாளுடைய விக்கிரகம், முக்தாபலம், முக்தாபலம்னா முத்துன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பிரவாளம், பவளம், இப்படி பிரவாள வைடூரிய, இப்படி வைடூரிய திரப்பூ சீசா, இவைகள் சீச ஈயத்தினால கூட வச்சுக்கலாம். திரப்பூ சீச வஜ்ர டைமண்ட்னால, லோக பஞ்சலோகத்தினால, விகாராக்கியா விஸ்தரேன தரிசிதா, எந்தெந்த அபிப்பிராயத்துக்கு யாரார் எதை பூஜை பண்ணணும், எந்த விக்கிரகத்தை வச்சுட்டு பூஜை பண்ணணும், அந்த விக்கிரகத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, அதனுடைய மானாங்குளம் என்ன, எவ்வளவு ஹைட்ல இருக்கணும் விக்கிரகம், தனியா இண்டிவிஜுவலா பூஜை பண்ணினா எவ்வளவு இருக்கணும், இல்ல கோவில்ல பூஜை பண்றதா கோவிலுடைய விக்கிரகம் எப்படி இருக்கணும், கோவில் விக்கிரகம் கூட மனுஷன் நின்னா அதுக்கு மேல இருக்கப்படாது, 6 அடிக்கு மேல இருக்கப்படாது, இப்படி எல்லாம் சொல்றது. சில சில விக்கிரகங்களுக்கெல்லாம் அனுமார் விக்கிரகம் எக்ஸெப்ஷன், அது பெருசா இருக்கலாம். ஆனா அது போல அனுமார வந்து நீங்க அபிழக்கம் இது பண்ணணுமே ஆனால் 6 மாசம் கதலி வன ஸ்தாபனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. 6 மாசம் கதலி வனம், கதலி வனம்னா வாழை தோட்டம், வாழை தோட்டத்துல அந்த விக்கிரகத்தை வச்சுட்டு அது ஆன பிறகுதான் அந்த விக்கிரகத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணணும், அதை ஸ்தாபனம் பண்ணணும். சாஸ்திரங்கள்ல நன்னா நிறைய இருக்க ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் என்னென்ன பலம், அது எப்படி இருக்கணும் விசேஷமாக சொல்றது. அந்த விக்கிரகத்தை பண்ணிவிட்டு அந்த ஆச்சாரி அந்த விக்கிரகத்தினுடைய கண்ணை திறப்பர். அந்த கண்ணை திறக்கிறப்ப முதல்ல என்ன பண்ணணும், கண்ணாடிய பார்த்துன்னு தான் கண்ணை திறக்கணும், நேர கண்ணை திறக்கப்படாது. அந்த விக்கிரகத்தினுடைய பார்வை அந்த கண்ணாடியில விழணும், தன்னுடைய ஸ்வரூபத்தை தான் பார்த்துக்கணுமா அம்பாள், அம்பாளுடைய விக்கிரகத்தை. ஆகையால் விக்கிரகத்துக்கு கண்ணு திறக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். இப்படி சொல்ற ஒவ்வொரு சாஸ்திரமும் இருக்க அதுல என்ன, அது அழகான அந்த விக்கிரகத்தை பூஜை பண்ணினா அனிதமான பலம் வருதுன்னு சொல்ற. அப்படி இவைகள் விஸ்தரேன தரிசிதா, இந்த மகா பூஜ்யான என்ன வெறும்னா ஏதோ அம்பாளுக்கு பூஜை பண்ணணும் எல்லாராலையும் பூஜை, அவளை மட்டும் இல்ல, இந்த பாஷ்யத்துல உங்களுக்கு சகல சாஸ்திர பிரமேயமும் கொடுக்கிறார் இவர். அதுபோல அத்த அக்னி சர்க்க சூர்யாக, அக்னி பகவானோ இந்திரனோ சூரியனோ மாணிக்கமயமேவ பிரதிமாம் பூஜையந்தி, மாணிக்கத்தினால ஏற்பட்டதான ஒரு பிரதிமையை தான் அவ பூஜை பண்றாளா. நேரம் அம்பாளுடைய போலாம், தேவதைகள் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம், இருந்தாலும் ஆத்துல பூஜை பண்ணும் பொழுது ஒவ்வொரு தினம் ஸ்ரீபுரத்துக்கு போய் பார்க்க முடியுமா, சூரியன் தான் ஒரு கணம் ரெஸ்ட் இல்லாம சுத்தின் இருக்காரு, அவர் சக்கரம் ரெஸ்டே ஏகம் சக்கரம், ஒரே சக்கரம் தான் அவருக்கு, ரோட் எல்லாம் கிடையாது. நம்ம வரும் பொழுது ரோட்ல என்ன ஏறி குறைக்கு இப்படி எல்லாம் ஒரே சிரமமா இருக்க, இப்படியே நம்ம வச்சுட்டே வரோம், பாத்தாள இருக்கா ரோடு இருக்கா, நமக்கு சூரிய பகவானுக்கு ரோடே இல்ல, ஒரு பாட்டுங்க நிராலம்பமாக சுத்தி கொண்டிருக்காரு அவர். 7 குதிரை, ஒரு குதிரை என்ன பரவாயில்ல, 7 குதிரை ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போகலாம் சரி. அதுக்கு மேல அவருக்கு தேர் ஓட்டி இருக்காரு, அவருக்கு 2 காலும் இல்ல, என்ன சார் சரி கொஞ்சம் நிதானமா நிறுத்தின்னு போலாமா, அதுவும் பண்ண முடியாது அவரால். காலம்பிறகு ராத்திரிக்குள்ள இவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணித்தான் ஆகணும், இல்லைன்னா பிரம்மதேவருக்கா தலை எடுத்துருவார். பாருங்க பீஷாஸ்மாத்வா தப்பவதே பீஷோதேதி சூர்யா, பீஷா உதேதி சூர்யா, அவ்வளவு பயம்னு பிரம்மதேவரை கண்டு, ஏன்னா தர்மத்தை கொஞ்சம் தாண்டினா தலை எடுத்துருவார் அவர். சத்யோ விநாசகி கோபவதி குலானின்னு ஒத்தரவட்டம் பூண்டோட அழிச்சு விட வரா, இவ்வளவு கோபம் வருதுன்னு, தர்மத்தை யாரும் தாண்டப்படாது. அப்படி ஒரு விஷயம், அப்படிப்பட்டதான சூரியனும் எப்படி இதுபடிப்பட்டதான மாணிக்கத்தோட சேர்ந்ததான ஒரு விக்கிரகம் அதை வச்சுண்டு பூஜை பண்றாளா, மாணிக்கமயமேவ பிரதிமாம் பூஜையந்தி, இதரத்து யதாசங்கியம் யோஜனீயம், மற்றதெல்லாம் மற்ற தேவதைகள்ல எப்படின்னர், பரமேஸ்வரனா இருந்தார் அவருக்கு வந்து கல்லால பண்ணின விக்கிரகம், சைலம், சைலம்னா கல்லுன்னு இல்ல அந்த மலையோட மலஸ்வரூபமா இருக்கிற விக்கிரகம், பிரம்மா அவரானவர் இந்திரநீலன், விஷ்ணுவானவர் தங்கத்தினால, மகாவிஷ்ணு தங்கத்தினால விக்கிரகம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி யதாசங்கியம் ரெஸ்பெக்டிவ்லி அன்வயம் பண்ணிக்கணும் அப்படின்னு பத்ம புராணமும் பத்ம சம்ஹிதா தேவி பாகவதம் சொல்றது. இப்படி விசேஷமாக மகா பூஜ்யா. அதற்கு பிறகு மகாபாதக நாசினி, அம்பாளுடைய பேர் என்ன, மகாபாதக நாசினி. பாபகங்கள் பாபங்கள் பல. சில பாபங்களுக்கு பிராயஷ்சித்தம் உண்டு, சில பாபங்களுக்கு பிராயஷ்சித்தம் இல்ல. பிராயஷ்சித்தம் என்னது? பாபம் பண்ணிவிட்டு அந்த பாப பலம் நமக்கு வரப்படாதுன்னு நினைக்கும் பொழுது அதுக்கு நடுவுல இன்னொரு கர்மாவை பண்றதுக்கு பிராயஷ்சித்தம் பேர். ரிபென்டன்ஸ் சொல்றேன் லோகத்துல. ஏதோ ஒண்ணு பண்ணிவிட்டோம், அது பலம் வருமா கெட்ட பலம் வருமோ, அடாடா பண்ணிவிட்டோமே அப்படியே அதுக்காக வருந்திருந்து பாத்தீங்கள, அந்த வருத்தத்தை பிராயசித்தம் சொல்றது வேதம். பிராயா சித்தம், அது ஆன பிறகு நம்ம மனசுல இப்படி ஏற்படக்கூடியதான ஒரு எண்ணம். இந்த எண்ணம் ஏற்பட்டா போறோம், நம்ம தப்பு பண்ணிவிட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் மனுஷனுக்கு வருமையானால் அந்த எண்ணத்தினாலேயே அவனுடைய தப்பு குறைஞ்சு போயிடும். சில பேர் தப்புன்னா பண்ணித்தானே ஆகணும், அவன் பண்ணினது போறாது சார் அப்படிதான். யாருக்கு ஏதாவது தெரியுமா, ஏதோ சமயத்துல கோச்சுங்கள் கோபம் வந்துருது, அதுக்கப்புறம் நம்ம தப்பு பண்ணப்படாது என்னமோ வந்துருது, இந்த வருத்தம் மனசுல இருக்கணும். கர்மாக்களை என்ன பண்ணிருக்கா, நித்திய கர்மா நைமித்திக கர்மான்னு பிரிச்சிருக்க. அதே மாதிரியே பிராயசித்த கர்மான்னு பிரிச்சிருக்க. சில பிராயசித்தங்கள் உண்டு. பாபம் பண்ணின பிறகு அந்த பாபம் என்னைக்கோ ஒரு நாள் பழுக்கத்தான் செய்யும். செஞ்சதான கர்மா அது விடாது மனுஷன. எத்தனை ஜன்மாக்கள் ஆனாலும் அவசியம் அனுபோக்தவியம் கிருதம் கர்ம சுபாசுபம். சுபமான கர்மாவோ அசுபமான கர்மாவோ அதனுடைய பலத்தை அனுபவிச்சுத்தான் ஆகணும். யாரா இருந்தாலும் அனுபவிச்சுத்தான் ஆகணும். தேவதைகள் கூட அத அவதார காலத்துல அவ அனுபவிச்சு காட்டுறா என்ன, இது இப்படித்தான் நடக்கணும். அது ஒரு நியதி. 36 தத்துவங்கள்ல நியத்தின்னு ஒண்ணு உண்டு, அவசியம் அது அப்படித்தான் நடக்கும். ராமாவதாரத்துல வாலிய பின்னால மறைஞ்சு அடிச்ச, அடிக்கலாமா அவரை கேட்கறதுக்கு இல்ல, வாலி எதுக்க கேட்டுட்டான், நீங்க பண்றதெல்லாம் தப்பு, என்ன நீங்க கொன்னு இருக்க கூடாது, முதல்ல என்ன மாம்சத்துக்காக கொன்னு இருக்க கூடாது, பஞ்சபஞ்ச அப்படின்னு ஐந்து நகங்கள் இருக்கக்கூடியதான பிராணிகளை ஐந்து தான் அடிக்கணும். சல்யக சுவாவிதோபோத கூர்மச்ச பஞ்சப, இந்த அஞ்சு பிராணிகளை தான் கொல்லாம தர வானரத்தை கொல்லப்படாது. நானும் குரங்கு ஜாதிக்கு சேர்ந்தவன், ஆயால் வேட்டை ஆடுறதுக்காக என்ன கொல்லப்படாது. அப்படி கொல்றதா இருந்தாலும் நீர் வீரன் அசகாய சூரன், ராமபாணம் ஒரு பாணம் அவ்வளவுதான். ராமன் பாணத்தை தனுசத்தை போட்டாரையானால் அது இன்னொன்னு கொல்லாமல் திரும்பி வராது. அப்படிப்பட்டதான ராமன் மகஸ்திர சம்பந்தன் திரும்பத அஸ்திரங்கள்லாம் அடித்தவர், நீங்க ஏன் என்ன மறைஞ்சு அடைச்சிடும், நீங்க பண்ணினது ஒண்ணும் சரியா இல்ல. தார வரும்பொழுது சொன்ன, யுத்தத்துக்கு வரும்பொழுது தார சொன்ன, அசகாய சூரனா இருக்கக்கூடியதான ராமன் ராமனுடைய சகாயம் சுக்ரீவனுக்கு இருக்குன்னு அங்கதன் எனக்கு சொன்னான் பாரத. அந்த அம்மா முதல் தரம்தான் யுத்தத்துக்கு வந்திருக்கார், போயிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள திரும்பி வந்திருக்கார். இன்பிட்வீன் எவ்வளவு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கா, அதுதான் அந்த ராணியினுடைய விசேஷம். நம்ம பாக்கணும் என்ன, யாரு சுக்ரீவன் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்த, சுக்ரீவனோட போன ஒரு வாரமா யார் பேசியிருக்கா தெரிஞ்சிடுவான்னு இருக்கா. அங்கதன் கண்டுபிடிச்சு வந்து சொல்லியிருக்க, இது போல ராமர் லக்ஷ்மணாலும் ரெண்டு பேர் இருக்காளா, மகாசூராளா மகாசம்பர்னாலாம் அவார்டத்துல வந்திருக்கான்னு சொல்லியிருக்காளாம். அப்ப ரெண்டாவது பொழுது சொல்லியிருக்க, சூரன் சாதாரணமாக சுக்ரீவன் வரல, அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பலம் இருக்க, ராமன் அவரோட சேர்ந்திருக்கார், நீங்க போகாதீங்கன்னு தடுத்து இருக்க. ஆனா மதம் பிடிச்சதா இருக்க கூடியதான வாலிக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியல. அவனுக்கு வந்து வீரிய மதம், என்ன யாரு ஜெயிக்க முடியும் யுத்தத்துல, என்ன ஒரு அடி அவனை கொண்டுட்டுதான் வரப்போறேன் தம்பிய சொல்லலாம். அப்படி ஒரு கோபம் வந்தது வந்திருக்கேன், அப்ப பின்னால அடிச்சு பொண்ணுல அப்படின்னு கேக்குற. வாலிக்கு பதில் ராமன் கொடுத்து விட்டார், நமக்கு வேண்டாம். அது பட்டிமன்றத்துல ராமன் கொண்டது ரைட்டா தப்பான்னு வாலிக்கு சமாதானம் அங்கேயே ராமன் சொல்லிவிட்டார், உன்னை கொல்றதுக்காக வர வேண்டியது இல்லைன்னு. என்ன அவன் முன்னாலேயே வரம் வாங்கிட்டு இருக்கான், யார் எதிர்க்க வருவாளோ யுத்தத்துக்கு அவளுடைய பலத்துல பாதி பலம் வாலிக்கு வந்துருமா, இனிமேல யார் ஜெயிப்பா சார், விவகாரம் இருக்க போறோம், பாதி பலம் அவனுக்கு வந்துருச்சுன்னா இனிமேல எங்க இருக்கு, நம்ம கிட்ட முதலே கொஞ்சம் பலம் அவருக்கு இருக்கு, இவர் பலத்திலையும் பாதி போயிடுது, இது நடக்குமா? இல்ல, கொன்னு விட்டார். கொன்ன பிறகு அவர் பார்த்தார், இவர் கொன்னதுக்கு இவர் அவதார புருஷன், இவருக்கு ஒன்னும் புண்ணிய பாப சம்பந்தம் இல்ல. இல்லாத போனாலும் அவர் ஒரு மனுஷனாக நான் எப்பொழுது பிறந்தேனோ மனுஷனுக்கு என்ன ரூல் இருக்கோ அதை நான் ஃபாலோ பண்ணணும். ஆகையால் அடுத்த ஜென்மாவில் கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கும் பொழுது 128 வயசு அன்னைக்கு பிறந்த நாள் அவர் காலமான அன்னைக்கு மரத்துக்கு மேல படுத்துட்டு இருக்கார். யாராவது களையில படுத்துப்பாரு, வேற இடமே இல்ல பாருங்க அவருக்கு. 10108 வீடு எல்லாம் பங்களம், அத்தனை வீடு இருக்கும் பொழுது அவர் அத்தையும் விட்டு மரத்து களையில காஞ்சி படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டோட இல்லாம கால் கட்டவரல ஆட்டின்றே இருக்க. இது எதற்காக? ஒரு வேடன் வந்து அதை அடிக்கணும். அந்த வேடன் எப்படிப்பட்ட வேடன்? ஒரு நாளைக்கு இந்த கிருஷ்ணனுடைய குழந்தைகள்லாம் இருக்கல, அட்டகாசம் பண்ணக்கூடியதான குழந்தைகள், சாதாரண குழந்தைகள். இந்த குழந்தைகள்லாம் என்ன சேர்ந்திருக்கா, மகர்ஷிகள்லாம் ஒரு இடத்துக்கு போயிருக்கா. அந்த இடத்துல போகும்பொழுது இந்த குழந்தைகள்லாம் அந்த மகர்ஷிகளை கிண்டல் பண்றதுக்காக சமாஷ் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கார், இந்த ஜாம்பவதியினுடைய ஒரு பையன் அவனுக்கு என்ன பண்ணிருக்கா, ஒரு பெண் வேஷம் போட்டு, அந்த சாம்பன் பேர் அவனுக்கு, பெண் வேஷம் போட்டு அவருக்கு வயத்துல துணி எல்லாம் கட்டி அந்த மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம் பண்ண சொன்னார். என்ன பண்ணின பிறகு பொண்ணாண்டிருக்கா பிள்ளையாண்டிருக்கான்னு சொல்லணும், அதுக்காக சொன்ன பிள்ளையாண்டிருக்கா. அதையும் பொண்ணா இருந்தாலும் பிள்ளையாண்டிருக்கான்னு சொல்றா தெரியல தமிழ்ல, கர்ப்பமா இருக்கான்னு சொல்லப்படாதோ பிள்ளையாண்டு இருக்கான்னு சொல்றான், பொண்ணாண்டு இருக்கான்னு சொல்லப்படாதோ எனக்கு தெரியலப்பா தமிழ்ல. கோபம் வந்துருச்சு. மகர்ஷிகள் தபஸ் பண்றவாள், காயத்ரி மந்திரம் பண்றவாள்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். கோபம் வந்து உங்க வம்சத்தை அழிக்க கூடியதான உலக்க பிறக்க போறது அப்படின்ட்டா. இது என்னடா ஆச்சுன்னா, இவாளுக்கு பயம் வந்துருச்சுன்னு மகர்ஷிகள்ட்ட பண்றப்ப தமாஷா தான் இருக்கு. அப்புறம் என்ன சொன்னார், இவெல்லாம் அப்புறம் போயிட்டு இந்த துணி எல்லாம் கவுத்து பார்த்தா நிஜமாகவே உலக்கி இருக்கு வயத்துக்குள்ள, என்னடா பண்றதுன்னு தெரியல. மகர்ஷி என்னமா தயார் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கீழ்ச்சிட்டு வெளியில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா. உக்ரசேன மகாராஜா கிட்ட போய் சொல்ற என்ன பண்றதுன்னு. அவர் பார்த்தா இந்த உலக்கத்தானே, இது என்ன பண்றதுன்னு, இத கல்லுல கரைச்சு கரைச்சு சமுத்திரத்தில் விட்டுரும் போட்டார். ஏன்னா அப்படியே உலக்கையா இருந்தாதான் வம்சத்தை அழிக்கவா, நன்னா அரைச்சு பொடி பொடியாக பண்ணி விட்டு சமுத்திரத்துல போடுங்க. 10108 ஸ்திரீகள், அத்தனைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 10 குழந்தைகள், எல்லோருடைய பேரும் உண்டு. அத்தனை குழந்தைகளுக்கும் என்ன வேலைன்னு, ஒரே வேலைதான், இரும்பு உலக்கே கரைக்கணும். கரைச்சா சார், கரைச்சு சமுத்திரத்துல போட்டா அது சமுத்திரத்துக்குள்ள போச்சு. போற பிறகு அது என்ன தினர், அது மறுபடியும் அத்தனையும் வெளியில வந்து கரைக்க வந்தது. அந்த கரையில நாணல்லாக பிறந்திருக்கோம் அதெல்லாம் அத்தனையும். ஏன்னா மகர்ஷிகள்டி சாப்பம் போக வீணாகுது பாருக்கும், அது அவளால கரைக்க முடியாதான சின்னதான ஒரு இரும்பு, அது இனிமேல தேய்க்க முடியாது. சந்தன கட்டை ரொம்ப சின்னதா போயிடுறது பாருங்க, புதுசுதான் வாங்கணும், அது மாதிரி ரொம்ப சின்னதா போயிட்டு அதை என்ன பண்ணினாலாம், இவ வீசி தூக்கி வீசி போட்டா சமுத்திரத்துக்கு நடுவுல விழுறா போல. இவ என்ன சொன்னார், அது சமுதிர ராஜா வச்சுப்பாரு இது போல, தூக்கி அதை கரைக்க கொண்டு வந்துட்டார். அதை வந்து ஒரு மீன் சாப்பிட்டது, அந்த மீனை ஒரு சம்படவன் புடிச்சுனா அந்த மீனை கட் பண்ணினா அதுக்குள்ள இரும்பு இருந்தது. அதை கொண்டு வந்து மறுபடியும் ராஜா காமிச்சார். என்னமோ இதன்னு இவர் அது ஞாபகம் இல்ல. அவருக்கு ஒரு வேடன் அதை எடுத்துனா அதுக்கு அம்பு நுடியில வச்சிருக்கான், அந்த வேடன் இங்க வந்திருக்கான். என்னடா இந்த வம்சத்தை அழிக்கணும்னு வம்சத்துக்கு பிரதிநிதியா இருக்க கிருஷ்ணனும் கொல்லணும் விவகாரம் என்னடா ஆச்சுன்னா, அந்த அம்பு நுடியில இதை வச்சுட்டு அடிச்சான். கடைசியில என்ன ஆச்சுன்னா, அந்த கிருஷ்ண பரமாத்மா பாதத்துல விழுந்ததான். மறைஞ்சு அடிச்சவருக்கு மறைஞ்சு இங்க அடிச்ச விவகாரம் என்ன, கிருதஸ்ய பிரதிகர்த்தவ்யம் யசதர்மஸ்தராதன, நாம எப்படி பண்றோமோ அப்படி வரும். அதனால நமக்கு ஏதாவது துன்பம் வந்ததை ஆனால் கவலைப்படாதீங்க, என்னைக்கோ ஏதோ ஒரு ஜென்மால ஏதோ ஒரு பிறவியில நம்ம பண்ணியிருக்கோம், ஆகையால் அந்த துன்பம் அதனால வந்தது பகவானுக்கே வந்ததுன்னா நாம எல்லாம் எப்படி, ஆகையால் என்ன பண்ணணும், வந்ததுன்னு அழுதுன்னு இருக்கணுமா சார், வேண்டாம், மகாபாரதக நாசினி அம்பாளை தியானம் பண்ணுங்க, அத்தனை துன்பமும் போகும் அப்படிங்கிற மகாந்தி பிரம்மத்யாதீனி பாதகானி நாசயதி இதி ததா, பிரம்மத்யாதி பாபங்கள் எல்லாம் இவைகளை அழிச்சுவிடும், அம்பாளுடைய நாமா அழிச்சுவிடும். அது என்ன பிரம்மத்யாதீனி பாதகானின்னு சொல்றீர்கள், பாதகங்கள் பாபங்கள் பலதின்சு, மகாபாதகங்கள் உபபாதகங்கள் பாதகங்கள், சங்கலீகரணம், மலினீகரணம், இப்படி வரிசையா இவைகள்லாம் ஆவணி ஆட்ட அன்னைக்கு நமக்கு வாத்தியார் சொல்வார். இதெல்லாம் எதுக்குன்னு, சில பாதகங்கள்லாம் மகா பாதகங்கள், அவைகள் இருந்தால் பகவான் பக்கமே திரும்ப மாட்டான், அப்படி அவனுக்கு நாஸ்திகனாயிடுவான். அதே போலயே உபபாதகங்கள், மகா பாதகங்கள், பாதகங்கள், உபபாதகங்கள், இப்படின்னு இந்த மகா பாபங்கள்லாம் இருக்கு பத்தில, இவைகள இருக்கும் பொழுது எப்பவாவது ஒரு நாள் கோவிலுக்கு போறது அது இதுன்னு இருக்கும். உபபாதங்களா இருக்கும் பொழுது அது இதை சொல்லிட்டு இருப்பான், ஆனா என்ன பண்ணுவான், பகவான பேசிட்டே இருப்பான். இப்படி சங்கலீகரணம், மலினீகரணம், இவைகள்லாம் இந்த பிராணி அஹிம்சம் பண்றது, சில பேர் போகும்பொழுது குழந்தைகள் இருந்தா ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். சில பேர் அது வெறுமனையே ஒரு குணம், எதுக்காக அடிச்சாலும் தெரியாது, கிள்ளி விட்டு போவார். வயசானவர் என்ன சுவாமியினர், இவர்கள் ஜன்மாந்தரத்துல பண்ணினா மகாபாரதம், வெறும்னா அனாவசியமாகவே ஒருத்தர் வச்சுட்டே இருப்பார். நம்ம பிள்ளையா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் வெறும்னா ஒருத்தர் வச்சுடும். அவ தப்பு பண்ணாலும் பண்ணாத போதாலும் நீ பண்ணினாயின்னு சொல்லிட்டு வையறது, ஏன்னா அதை வச்சா அவளுக்கு ஒரு சந்தோஷம். இதெல்லாம் ரொம்ப சங்கலீகரணம், மலினீகரணம், இந்த கொசு கொல்றதுன்னு சொன்ன பார்த்தா இவைகள்லாம் மலினீகரணம், இப்படிப்பட்டதான பாதங்கள் இவைகளுக்கெல்லாம் பிராயசித்தம் சொல்லியிருக்கு. ஆனா பஞ்சமகா பாதங்களுக்கு பிராயசித்தம் சொல்லலை. இந்த பஞ்சமகா பாதங்கள் என்ன அப்படின்னா, பிரம்மஹத்ய, பிராமணனை கொல்றது, அதுக்கப்புறம் ஸ்வர்ணஸ்தேயம், பிராமணனுடைய தங்கத்தை திருடுறது, பிராமணனுடைய தங்கத்தை எடுத்துக்கூடாது, அதனால சிங்க தங்கத்தை பிராமணனா பிறந்து மத்தியபானம் பண்றது, மத்தியபானம் எல்லாரும் பண்றா பண்ணிட்டு இருக்கா, ஆனா அவளுக்கு அது மகா பாதகம் இல்ல, மற்றவர்களுக்கு உபபாதங்கள் பாதகங்கள்ல சேரும், ஆனா பிராமண பிறவி எடுத்துண்டு அவன் மத்தியபானம் பண்ணினானே, ஆனால் அவனுக்கு இந்த ஜென்மாவது நல்லது இல்ல, ஏன்னா அதுக்கு பிராயசித்தம், பிராயசித்தம் பசியாமி ஏன சுத்தேத அத்வஹா, அவனுக்கு பிராயசித்தனை தேடி தேடி பார்த்து அவனை சுத்தம் பண்ணக்கூடியதான பிராயசித்தம் இல்லைங்கிறான். என்ன பண்றது, இப்ப எல்லாம் சாதாரணமாகவே குடிக்கிறான். இந்த குடிங்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்லியிருக்க, மகா பிராமணனா இருந்து குடிச்சா ரொம்ப தப்பு அப்படிங்கிறது. பிரம்மஹத்யா மகா பாதகங்கள்ல, பிரம்மஹத்யா ஸ்வர்ணஸ்தேயம், மத்தியபானம், குர்வங்கனாகமனம், அதுக்கப்புறம் தத் சம்யோகா, இந்த நாலு மகாபாபம் பண்ணால அவளோட சேர்றதே இவனுக்கு மகாபாபமா. இது வம்பா இருக்கு சார், பஸ்ல போறேன், ட்ரெயின்ல போறேன், ஆபீஸ்ல போறேன், யார் எப்படி பண்ணினா நமக்கு தெரியாது, அவளோட சேர்ந்தா அந்த பாதகம் நமக்கு வருமானார். அது கவலைப்படாதீங்க, கலியுகத்துல வராது, கலியுகத்துல அந்த தோஷம் இல்ல, மற்ற யுகங்கள்ல அந்த தோஷம், அதனாலதான் கலியுகத்துல நம்ம ரொம்ப ப்ரொடெக்டட், ஒன்னும் கவலையே படாதீங்க. ஆனா விவகாரம் என்ன, இப்படிப்பட்டதான மகாபாதகங்கள் பண்ணின போதிலும் அந்த பாபம் போறதுக்கு பிராயசித்தம் தர்மசாஸ்திரத்துல விதிக்கல, கிருஷ்ண யஜுர்வேதத்துல ரெண்டாம் கண்டத்துல இவைகள்லாம் விதிச்சிருக்கு பாபங்கள்லாம், அதுக்கெல்லாம் பிராயசித்தங்கள்லாம். ஆனா பிராயசித்தமே இல்லேன்னு வேதம் சொன்ன போதிலும் அதுக்கு பிராயசித்தம் அவைகளுக்கு இருக்குன்னு ஒரு இடத்துல இருக்கு. அது என்ன சொல்லிருக்கார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தினந்தோறும் படிங்கோங்கிற, அது மகாபாவம் பிராயசித்தம், தினந்தோறும் ஒரு தரம் படிச்சா போறாது, தினந்தோறும் படி. அதனாலதான் ஆச்சாரியால் கேயம் கீதா நாம சஹஸ்திரம், எப்படிப்பட்டதான பாபம் பண்ணின போதிலும் மகாவிஷ்ணு ஸ்மரணமானது தினந்தோறும் பண்ணிட்டே இருந்தேன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த பாபங்கள்லாம் போகும் அப்படின்னு சம்பிரதாயத்துல சின்ன குழந்தைகளுக்கு சம்ஸ்கிருதம் வாசிக்கிறப்பவே முதல்ல என்ன விஷ்ணுதாசனாமம் சொல்லிக் கொடுப்பான். அந்த விஷ்ணுதாசனாமன் சொல்லி கொடுக்கறப்ப அவன் குருமுகமாக வாசித்தானா இல்ல புத்தகத்தை பார்த்து வாசித்தானா அவன் சொல்றப்பவே தெரியும். ஏன்னா சகாரத்துக்கு முன்னால விசர்க்கம் வந்ததையானால் அது பிரிச்சு சொல்லணும், அது வேதம் சொல்லக்கூடியதான வாத்தியார் சொன்னா தான் பிரிச்சு சொல்வார். சமஹா க்ஷாமஹா அப்படித்தான் சொல்லுவோம், அது விவகாரம் சமக்ஷாமஹான்னு சொன்னா இவன் புத்தகத்தை பார்த்து படிச்சிருக்கான், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ரைட், அவன் பண்ணினதுக்கு ஏதோ புண்ணியம் வரலாம், ஆனா இந்த பிராயசித்த போகாது. ஆகையால் அந்த குருமுகமாக அதை வாசித்து அதை அப்படி அனுஷ்டாரம் பண்ணணும், இது பண்ணினா போகும்னு சொல்றது. அப்படிப்பட்டதான மகா பாதகங்கள் இருக்கே, அந்த பாதகங்களை எல்லாம் ஒரு கணத்தில் அழித்து விடுவாளாம். பட் மகாந்தி பிரம்மஹத்யாதீனி பாதகாமி இப்படிப்பட்டதான பாதங்களை நாசயதி ததாச்ச பிரம்மாண்ட புராணே கிருதஸ்யாகில பாபஸ்ய ஜ்ஞானதோ அஜ்ஞானதோபிவா. எத்தனை பாபம் இருந்தாலும் தெரிஞ்சு பண்ணின போதிலும் தெரியாத பண்ணின போதிலும், சிலது தெரியாத பண்ணினாலும் பாபம் உண்டு, ஆனா தெரிஞ்சே பண்ணினா அதுக்கு பிராயசித்தமே கிடையாது. அப்படி கிருதஸ்ய அகில பாபஸ்ய ஜ்ஞானதோ அஜ்ஞானதோபிவா பிராயசித்தம் பரம்போக்தம் பராசக்தே பதஸ்மிருதி. அம்பாளுடைய பாதங்களை நினைக்கிறதான் பிராயசித்தம்னு சொல்லிருக்கு. பத்தில எதுக்கு பிராயசித்தம் இல்லேன்னு சொல்லியிருக்கோ வேதங்கள், அதுக்கே அம்பாள் பரம கிருபையோட சொல்ற பிராயசித்தம் பரம்போக்தம் பராசக்தே பதஸ்மிருதி. ஆச்சாரியாள் அவர் ஆபதிக்கும் கரணீயம் ஒரு கேள்வி கேட்டுண்ட. மனுஷனுக்கு ஆபத்து வந்தா என்ன பண்றது, எதிர்பாராம வர்றதுன்னா ஆபத்து. முன்னாலே தெரிஞ்சு வந்தா அது ஆபத்து இல்ல, எதிர்பாராம சர்பிரைஸா நமக்கு தெரியாம ஒரு பெரிய துன்பம் வந்ததுன்னா என்ன பண்றது. ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயா பதில், அம்பாளுடைய பாதங்களை நனையுங்கள், அத்தனையும் போயிடும். அது அந்த ஸ்வரூபத்தினுடைய லட்சணம். ஆகையால் பிராயஸ்தித்தம் பரம் புரோக்தம் பராசக்தே பதஸ்மிருதி. அதே போல பிரம்மோத்தரகண்டே பிரம்மாண்ட புராணத்துல உத்தரகண்டத்துல சொல்லியிருக்கு, பகுநாத்திரகி முக்தேனா ஸ்லோகார்த்தேன வதாம்யஹம். நிறைய பேசி பேசி என்னப்பா பிரயோஜனம், பாதி ஸ்லோகத்துல சொல்றேன். பிரம்மஹத்யாசதம் வாபி சிவ பூஜா விநாசயேத். பிரம்மஹத்யாசதம் வாபி, நூறு பிரம்மஹத்தியைகள் பண்ணின போதிலும் சிவ பூஜா விநாசயேத். அதான் பிரம்மஹத்யா பண்ணினமா யாராவது சிவ பூஜை பண்றானோ, பண்ணினா போகும், கிட்ட வரமாட்டானே. பவாய தேவாய நமஹான்னு சொல்ல மாட்டானே, சிவன் கோவில் அங்க இருந்து அதுக்கு நமஸ்காரமே பண்ண மாட்டானே. என்ன பண்றது, தலையில பாபம் இருக்கு. அந்த அம்பாளுடைய பூஜையோ சிவ பூஜையோ அத்தனையும் அழிச்சுப்படும். பிரம்மஹத்யாசதம் பாபி, அம்பாளுடைய நாமாவ சொல்ல முடியாது. யார பிரம்மஹத்ய பண்ணிருக்காளோ, யார மகாபாதங்கள் பண்ணிருக்காளோ அவளுக்கு இந்த பக்கமே வர முடியாது. ஒண்ணு நம்ம இங்க வந்து பார்க்கக்கூடியதான அனுகிரகம், நமக்கு கேட்கக்கூடியதான அனுகிரகம் அம்பாள் கொடுத்திருக்காருன்னு என்ன அர்த்தம், நம்ம மனசுக்குள்ள பாபங்கள்லாம் போறதுன்னு. தினந்தோறும் அம்பாளுடைய ஸ்மரணம் பண்ணிட்டே இருந்தோமையானால் சகல பாபங்களும் விமுக்தி ஆயிடும், சுத்தமாக இந்த ஜென்மாவில மோட்சத்தையே அடையலாம். பிரம்மஹத்யாசதம் பாபி சிவ பூஜா விநாசயேது. சில பேருக்கு இது ஒரு சந்தேகம், மகாபாதங்கள்லாம் போகுமா சார், சந்தேகமே கிடையாது. அத்தனை பாதங்களும் இங்க வரும்பொழுதே போயிடும். அதனால மகாபாதக சப்தேன வீரஹத்ய இவ கத்தியதே இதிதோ அர்த்தரத்னாவளியா. அர்த்தரத்னாவளிங்கிற ஒரு கிரந்தம், இது வந்து நித்யாசோடச்சு காரணம்ங்கிற ஒரு கிரந்தத்துக்கு முதல் முதல்ல பண்ணின வியாக்கியானம், 2000 வருஷத்துக்கு முன்னால வந்த வியாக்கியானம். அவ சொல்றார் மகாபாதகம் சொன்னா வீரஹத்ய, வீரஹத்யன்னு வீரனா இருக்கக்கூடிய வாரியரை சண்டை போடுறது கொல்றதுன்னு அர்த்தம் இல்ல. வீரன்ன இந்த விசேஷமாக அம்பாளுடைய பூஜை பண்ணி அந்த அனுபவம் அடைஞ்சதான மகாத்மா அவனை கொல்றது. அத்தையும் சௌபாகிய ரத்னாகராதிஷு, சௌபாகிய ரத்னாகரம் முதலிய கிரந்தங்கள்ல பிராயஷ்சித்த பிரகரணே, பிராயஷ்சித்தத்தை சொல்லும் பொழுது பாப தாரதமியேனா, அந்த எந்த அளவுக்கு பாபம் இருக்கோ அதுக்கு தகுந்தா போல பஞ்சதசியாயாக சபத ஜபசங்கியாயாக இன்ன பாபத்துக்கு இவ்வளவு ஜபம் பண்ணணும் பஞ்சதசி மந்திரத்தை, அதோட இந்த பீஜத்தை சேர்த்து ஜபம் பண்ணணும், இப்படி எல்லாம் சொல்லியிருக்க. பஞ்சதசியாக ஜபசங்கியாயாக தாரதமிய வச்சனானி இவர்களுக்கு உபஸ்தம்பகத்வேன யோஜனீயானி, இதுக்கு உபஸ்தம்பகம். ஆகையால் ஒரு கவலையும் வேண்டி இதுல அம்பாளுடைய பாத பத்மங்கள் இருக்கு. எத்தனை பாபங்கள் எந்த ஜென்மால பண்ணியிருந்தாலும் அத்தனையும் போறதுக்கு வழி உண்டு. அத்தைவ நாம் நோயா சக்தி பாபகானாம் பாதகானாம் நிவர்த்தனே தன்னிவர்த்தியமகம் கர்த்தும் நாலம் லோகா சதுர்தசா. பிரம்மாண்ட புராணமே விசேஷமா சொல்ற அத்தைவ நாம் நோயா சக்தி. இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாமாவுக்கும் எவ்வளவு சக்தி இருக்குன்னு சொன்னா இது பாபத்தக நாம் நிவர்த்தனே எவ்வளவு இருக்க, அந்நிவர்த்தியமல் அகம் கர்த்தும், அந்த பாபத்தை போக்கக்கூடிய அளவுக்கு பாபம் பண்றதுக்கு உங்களால முடியாதுங்கிற, அவ்வளவு பாபம் நீங்க பண்ண முடியாது சார். இது என்னன்னா ஒரு நாம அத்தனை பாபங்களையும் பூஜைக்கு தள்ளிவிடும், தள்ளலியே நானும் சொல்லிட்டு இருக்கேனேங்கிறவர். நானும் சொல்லிட்டு இருக்கேன், 30 வருஷமா ஒரு பாபமும் போல மேல பாபம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமோ? பாபம் போல பிராரப்த கர்மா அனுபவிச்சிருக்கல், சன்சித்த கர்மா எல்லாத்தையும் அழிச்சு விடுத்து. இல்லைன்னா நமக்கு அறியக்கூடியதான வாய்ப்பு வருமா? அம்பாளுடைய நாமாக்களை கேட்கக்கூடியதான யோக்கியதை வருமா? இது கேட்கக்கூடியதான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்குமா? இத்தனையும் பண்றதுக்கு காரணம்னா நம்ம மனசுல இருக்கக்கூடியதான சஞ்சித கர்மாக்கள்லாம் அழிஞ்சு போயிருக்கு. என்ன மிச்சம் இருக்க? இல்ல பிராரப்த கர்மா இருக்கு, இத தானா ஒழிஞ்சு போன பிறகு என்னாச்சு? சாதாரணமான மோட்சமான ஒரு ஸ்வரூபம். அப்படி அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம். இத நாம் அறிஞ்சு சகல க்ஷேமத்தையும் அடையக்கூடியதான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்க. மகாரூபா மகா பூஜ்ய மகாபாத கனாசினி. அதற்கு பிறகு எப்படிப்பட்டவனா இருந்தா கர்வமா இருந்தா அவன் சம்சாரத்துல தள்ளுறதுக்கு சித்தமா இருக்கலாம். மகா மாயா ஞானினாம் அபிதே தாம் ஸ்ரீ தேவி பகவதி ஹிதா பலாதா கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயத்ததி அப்படின்னு மகாமாயா வடிவமாவும் அம்பாள் இருக்க. இப்படி பண்ணலாமான்னர். மகாமாயானா மகா கிருபாவதினு அர்த்தம். அமிதமான கிருப உங்களை நிச்சயமாக மோட்சத்துக்கு கொண்டு வரக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாள் இருக்குன்னு சொல்றதா நியாயம். இதை நாம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். போன வருஷம் போன வாரம் கிளாஸ் வச்சுக்க முடியாத போயிடுது. ஆகையால் அந்த கிளாஸ் அது போறது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால அந்த கிளாஸுக்கு பதிலாக நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிளாஸ் வச்சுக்கலாம் நினைக்கிறேன். எல்லாரும் வர முடியும் இல்லையா? அதனால நாளன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் கிளாஸ் உண்டு, அடுத்த புதன்கிழமை ஆஸ் யூஷுவல் கிளாஸ். அதனால நாளன்னைக்கு அடுத்த கிளாஸ். ஓம் ஹரஹர மகாதேவா. உண்டு